SBS தமிழ்.
மேற்கு தொடர்ச்சி மலை என்ற தமிழ் திரைப்படம் ரங்கசாமி என்ற ஒரு தனி மனிதனின் கதையூடாக ஒரு மக்கள் கூட்டத்தின் இயல்பு வாழ்க்கையை அழகாக சித்தரிக்கிறது. ஆடம்பர செலவுகள் எதுவுமில்லாமல், நட்சத்திர நடிகர்களும் இல்லாமல், ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை உலகமயமாக்கலில் எப்படி மாறுகிறது என்று அதன் வேதனைகளையும் சோதனைகளையும் அழகாக விவரிக்கிறது. பொதுவாக வெளியாகும் தமிழ் மசாலா திரைப்படங்களை விட மிகவும் மாறுபட்ட வகையில், அதேவேளை சில சமயங்களில் உங்களை ஆசனங்களில் விளிம்பில் உட்கார வைக்கும் காட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு அழகான திரைப்படம்.
என்ன பாக்கியக்கா, இப்பதான் மாவாட்டிருக்க?
யானை வந்துருச்சியா? ஆனை வரைக்கும் விட்டு விடிய விடிய வேலை செஞ்சு கிடக்குறேன்.
மல்லி காப்பி கொடுப்பா.
ஏமாறு கட்டி நான் உறக்கம்லாம் வேலை செஞ்சு கிடக்குறேன்.
தம்பியா இருக்கா? பூசா இருக்க?
அவன் ஏன் சொந்தக்கார பயந்தேன். நிலக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். ஆனை வந்து பயந்துட்டு உக்காந்துருக்கேன்.
ஏப்பா ஆனைக்கா பயந்துக்கு இருக்கா? என்ன செய்ய போகுது ஆனே?
இந்த
நம்ம வாழ்ல நம்ம வேலையை பார்த்தா, அது வாழ்ல அது வேலையை பார்க்கும்பா. அப்படியே வந்தாலும் கூட கையெடுத்து கும்பிட்டு போ சாமின்னா போயிருமாப்பா.
அப்படியாண்ணே,
என்ன கேத்துறனே, வானே கிளம்பலாம்.
நான் போயிட்டு வரேம்மா.
மேற்கு தொடர்ச்சி மலை என்ற திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் லெனின் பாரதி அவர்களை இன்று சந்திக்கிறோம். வணக்கம் லெனின் பாரதி.
வணக்கம். வணக்கம்.
முதலிலே எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் இன்னமும் ஆஸ்திரேலியாவிலே திரையிடப்படவில்லை, அதனால் எத்தனை பேர் இதனை பார்த்திருப்பார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. இந்த திரைப்படத்தை ஏன் எடுத்தீர்கள் என்று நமக்கு சொல்லுங்களேன்.
ஏன் எடுக்கிற தேவை வந்துச்சுன்னா, மன தொந்தரவுகள் ரெண்டு விஷயமா இருக்குது. ஒண்ணு, உலகமயமாக்கலுக்கு பின்னால வந்து இங்குள்ள நெருக்கடிகள், அது ஒரு மன தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு. ரெண்டாவது, சினிமா அப்படிங்கிற ஒரு வடிவம் இருக்கு, அது தொடர்ந்து என்ன மாதிரி விஷயங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நான் பெரும்பாலும் வந்து காதல் பற்றிய திரைப்படங்கள், இல்ல பழி வாங்குற திரைப்படங்கள், இல்லாட்டி தனிநபர் வழிபாட்டுக்கான திரைப்படங்கள், அது இன்னும் ஒரு கட்டம் மேல போய் பெண்களை வந்து முழுக்க முழுக்க உடலாகவும் போக பொருளாகவுமே சித்தரிக்கிற போக்குதான் அதிகமா இருக்கு. இந்த கோபம், இந்த தொந்தரவு, இதுதான் இந்த படம் பண்ண வச்சு.
உங்களுக்கு கன கோபங்கள் இருக்கிறது போல் தெரிகிறது, ஆனால் இந்த கோபம் ஒரு குறிப்பிட்ட கோபம் இல்லையா?
இந்த படம் வந்து ஒரு நிலமற்ற உழைக்கும் மக்களுக்கு பின்புறம், அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல, அதாவது தேனி மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்திலையும் கேரளாவில் இடுக்கி மாவட்டத்துக்கும் இடையில உள்ள தமிழக கேரள எல்லை பகுதியில இருக்கிற விவசாய கூலிகள், ஏலத்தோட்டங்களில் போய் வேலை செய்யற விவசாய கூலிகள், அவர்களை வச்சுக்கிட்டு அந்த வாழ்வியல், நம்ம உலகமயமாக்கலுக்கு முன்னால மனிதர்கள் நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தோம், எவ்வளவு அன்பா இருந்தோம், அக்கறையா இருந்தோம், அப்படின்னு பல விஷயங்களை இதுக்குள்ள பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு 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 தனிநபர் கதையா வச்சுக்கிட்டு ஒரு துண்டு நிலம் வாங்குறதுக்கு ரங்கசாமிங்கிற ஒரு கதாபாத்திரம் கனவு காட்டுறோம். அது அவங்க கிடைக்குதா இல்லையா, அதுதான் கதை. ஆனா அதுக்குள்ள நம்ம வந்து ஊடா வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, பல கதாபாத்திரங்களின் வாயிலாக நம்ம உலகமய மக்களுக்கு முன்னால இருந்த வாழ்க்கையும் வாழ்வியலையும், இப்ப உள்ள நெருக்கடியும், இன்னைக்கு உள்ள அவங்களோட நிலையையும் வந்து இந்த படத்துல பேசுறோம்.
உங்களது திரைப்படத்தில் வருகின்ற கதையிலே, அடிவாரத்திலிருந்து மலை உச்சிக்கு செல்வதற்கு 2 மணி நேரத்திற்கு மேல் செல்வது போல் தெரிகிறது, ஆனால் நீங்கள் கதை எழுதுவதற்கே 1.5 மணி நேரம் தான் செலவழித்ததாக அறிகிறேன்.
ஆமா ஆமா, எழுதுனது 1.5 மணி நேரம் இருக்கும். ஆனா அதுக்கான அசை போடலுங்கிறது நமக்கு மூளைக்குள்ள பல காலமா இருந்திருக்கலாம். நம்ம அதை தேடி 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 இருந்திருப்போம். அது உட்காந்து எழுதும்போது ஒரு ஸ்ட்ரெச்சில் எழுதி முடிச்சோம்.
ஆனால் அதை எடுத்து முடிப்பதற்கு உங்களுக்கு 4 வருடங்களுக்கு மேல் எடுத்திருக்கிறது இல்லையா?
ஆமா, கிட்டத்தட்ட அது 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதாவது இந்த படங்கள் ஆரம்பிக்கிறது ஒரு 7 வருஷம், 2011 இதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. 2013 தான் விஜய் சேதுபதி தயாரிப்பாளரா வராரு. அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம், 2.5 வருஷம் ப்ரீ ப்ரொடக்ஷன், முன் தயாரிப்பு, படத்துக்கான முன் தயாரிப்பு பண்றோம். பண்ணிட்டு 2015 ஷூட்டிங் முடிச்சுட்டு 1 வருஷம் முழுக்க முழுக்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பி ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக அனுப்புறோம். அதுக்கடுத்து இப்ப 2018 ரிலீஸ் ஆயிருக்கு.
இந்த திரைப்படத்தை எடுப்பதற்கு எப்படியான சிரமங்களை நீங்கள் எதிர்கொண்டீர்கள்?
சிக்கல்கள் பெருசா கிடையாது, ஏன்னா கொஞ்சம் காலதாமதமாகும். ஆனா அதை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா ஒரு சினிமாங்கிறது மிக முக்கியமான ஆவணமா தான் நான் பாக்குறேன். ஒரு பின்னால வந்து அந்த சினிமா வந்து எந்த காலத்துல எடுக்கப்பட்டது, என்ன காலத்துல எடுக்கப்பட்டது, அந்த மக்களோட சூழல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான டாக்குமெண்ட். அதனால இதுக்கு காலம் எடுக்கிறதுக்கு நாங்க அதை சிரமமா பாத்துக்கல. என்ன சிரமம்ன்றதுன்னா, இந்த ஷூட்டிங் டைம்ல வந்து அதிகாலையில தினமும் 3 மணிக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சு போய் அதுக்கப்புறம் மலை ஏறி நடக்கணும், 2 மணி நேரம் நடந்து போய் அதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ண முடியும். அந்த மாதிரி இது இருக்கும். அதுல எல்லாரையும் கொஞ்சம் அது தொழிலாளர்கள்லாம், அந்த திரைப்படத்துக்கு பணியாற்ற தொழிலாளர்கள்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு வெயிட்டை தூக்கிட்டு மலை ஏறணும், கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு மேலே ஏறணும். ஆனா அதுவும் ஒரு சந்தோஷமா தான் வேலை செஞ்சாங்க, அது சிரமமா பார்க்குவாரு.
ஆனால் இந்த தொழிலாளிகள் இந்த சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் அப்படி வேலைக்கு சென்று வருகிறார்கள் இல்லையா?
ஆமா 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 ஆமா.
இந்த சிரமங்கள் சிக்கல்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு அரசியல் ரீதியாக ஏதாவது அழுத்தங்கள் உங்கள் மேல் அல்லது உங்கள் திரைப்படத்தின் விநியோகம் மேல் போடப்பட்டதா?
இல்ல, அரசியல் அழுத்தம்னு நம்ம அரசியலை முன்வைச்சிருக்கோம், எடுத்து விமர்சனம் பண்றோம். என்ன மாதிரி சூழல் இப்ப இருக்குது, உலகமயமாக்கலமை வந்து எந்த அளவுக்கு நசுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எடுத்து முன்வைக்கிறோம். அரசியல் அழுத்தம்ன்றதுலாம் ஒன்றும் வரல.
இப்ப உலகமயமாக்கல் என்று சொல்லும் பொழுது நீங்கள் எடுத்திருக்கின்ற திரைப்படம் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இடையிலான எல்லையில் நடக்கிறதாக காட்டப்படுகிறது. அதிலே 2 மாநில மக்களுக்கும் இடையில் நடக்கின்ற சிக்கல்களையும் எடுத்து காட்டியிருக்கிறீர்கள். அதற்கும் இதற்கும் என்ன ஒற்றுமை இருக்கிறது?
உலகமயமாக்கல் வந்து உலகமயமாக்கும் போது கடைசியில நம்ம வீட்டில் இருக்க ஒரு நாய்க்குட்டி வரைக்கும் அந்த நெருக்கடியை சந்திக்குது. ஏன்னா உலகமயமாக்கலுக்கு பின்னால எல்லா நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வரும். கல்வி வந்து வணிகமா மாறுது, மருத்துவம் வணிகமா மாறுது, குடிநீர் வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. அப்போ எல்லா வகையிலையும் எல்லா குடிமகன்களையும் அது பாதிக்கும். உலகமயமாக்கல் உலகமயமாக்கல்ன்றது வந்து இங்க வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் இல்லை. இங்க முழுக்க முழுக்க வணிக சந்தையா மாறி ஒவ்வொரு மனிதர்களையும் வெறும் நுகர்வாளனாக ஒரு அந்த அளவுலதான் அவன் பாக்குது. அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு காசு நம்ம கொடுக்க முடியும்? ஒரு மொபைல் போனை கொடுத்து, ஒரு டேட்டாவா அது நெட் ரீசார்ஜ் பண்ணணும், டிவியை கொடுத்து விளம்பரங்கள் மூலமா இதை வாங்கணும் அதை வாங்கணும். இப்ப நீங்க ஒரு காலத்துல நமக்கு பொருட்கள் வந்து தேவைக்குதான் நம்ம போய் வாங்கணும், ஆனா இன்னைக்கு பொருட்களோட உற்பத்திக்காக நம்ம வாங்க வேண்டியது இருக்கு. அது எல்லாரையும் பாதிக்கும், கடை கோடி மனிதர்கள் வரைக்குமே அது பாதிக்கும்.
നമ്മളെ കൊത്തരി തിന്ന ആൾക്കാരാണ്. നീ എന്തിനാ കളി തിന്ന പാണ്ഡിക്കാൻ വേണ്ടി സംസാരിക്കാൻ നിൽക്കുന്നേ?
ഇവിടെ അങ്ങനെയൊന്നും പറയരുത്, തമിഴിനോ മലയാളം ഒന്നും ഇവിടെ ഇവിടെ സംസാരിക്കുന്നതേ തൊഴിലാളിക്ക് വേണ്ടിയിട്ടാണ്, അതിൽ വേറെ വർത്താനൊന്നും ഇല്ല.
ഓ അങ്ങനെയാണോ? ഇത് എന്റെ എസ്റ്റേറ്റ് ആണ്, മനസ്സിലായോ? ആദ്യം ഞാൻ പറഞ്ഞ കേട്ടാ പുള്ളേ, എന്റെ എസ്റ്റേറ്റ് ആണ്, ഇതെന്റെ അച്ഛന്റെ എസ്റ്റേറ്റ് ആണ്, മനസ്സിലായോ?
ഇത് SBS തമിഴ്. ഓസ്ട്രേലിയ മുഴുവതും ഒലിക്കും ഒരേ തമിഴ് ഒലിപരപ്പ്. അതിൽ നാം மேற்கு தொடர்ச்சி மலை என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ள லெனின் பாரதி அவர்களை நேர்கண்டு உரையாடி கொண்டிருக்கிறோம். இந்த மக்களுடைய வாழ்க்கையை ஆவணப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த திரைப்படத்தை எடுத்ததாக சொன்னீர்கள். ஆனால் ஒரு ஆவணப்படம் போலவும் இல்லாமல் அதேவேளை ஒரு பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற கதையோடு இருக்கின்ற திரைப்படமாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டதாக ஒரு கலவையாக புதுமையாக தயாரித்திருக்கிறீர்கள்.
இல்ல இல்ல, அப்படி இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு முழுநீள திரைப்படம். ஏன்னா என்ன கமர்ஷியல்ங்கிறது நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு பார்வையாளன் ஒரு படம் ஓடுதுன்னா அந்த படத்துல முதல் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒன்றி நம்ம என்ன சொல்றோமோ அதுக்குள்ள ஒன்றரை கலக்கிறது தான் நான் வந்து இதுவா பாக்குறேன், கலையோட பூர்த்தியா பாக்குறேன். இந்த படம் வந்து டாக்குமெண்ட்ரி எல்லாம் கிடையாது, நம்ம அழகான ஒரு கலை வடிவம் தான், முழுக்க முழுக்க முழுநீர திரைப்படம் தான். ஒரு பிரான்ஸ் டைரக்டர் கூட இந்த படம் பார்த்துட்டு இது ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன் சொன்னாரு இந்த படத்தை.
இந்த திரைப்படத்தில் சாதாரண மக்களை வைத்துத்தான் திரைப்படம் எடுத்திருக்கிறீர்கள். நடிப்பை தொழிலாக கொண்டவர்களை ஒருவரை தவிர வேறு எவரையும் நீங்கள் அதில் பயன்படுத்தியதாக தெரியவில்லை. அது அந்த துணிவு அல்லது அந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்தது?
ஏன்னா இது வந்து ஒரு வாழ்வியல் சம்பந்தமான படம். அப்ப நம்ம நடிகர்களை வைத்து நடக்கும்போது கொஞ்சம் அந்த உடல் மொழி சார்ந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. அப்புறம் வட்டார வழக்கையும் பதிவு பண்ணல, அதன் அடிப்படையில் தான் வந்து அந்த வட்டார வழக்க பதிவு பண்றதுக்கு வந்து அந்த அசல் மனிதர்கள் தேவைப்படுது.
இப்ப ஒரு நடிகரை வைத்து திரைப்படம் எடுப்பதை விட சாதாரண நடிக்க தெரியாதவர்களை வைத்து திரைப்படம் எடுப்பது சிரமமாக இருக்கவில்லையோ?
இல்ல, எனக்கு ரொம்ப சௌரியமா இருந்துச்சு. ஏன் எப்படின்னு சொன்னா, நம்ம அந்த மனிதர்களை வைத்து அந்த மக்களை வைத்துக் கொண்டு அவங்களோட வாழ்க்கையை தான் பதிவு பண்றோம். அதனால எளிமையா இருந்துச்சு அவங்ககிட்ட அவங்கள கையாள்றது. ஒருவேளை அவங்களை வச்சுட்டு நான் செயற்கையா ஒரு திரைப்படம் பண்ணியிருந்தா தான் நடிக்க வைக்கிறது கஷ்டமா இருக்கும். அவங்க வாழ்வியலையே பதிவு பண்றதுனால அவங்களுக்கு அது அந்நியமா தெரியல, அதனால அவங்களால உள்வாங்கிக்க முடியும் சொல்ற எல்லாத்தையும்.
இந்த திரைப்படத்தை தற்பொழுது பிரபலமாக இருக்கும் நடிகர் விஜய் சேதுபதி தயாரித்திருக்கிறார். ஒரு நடிகர் தயாரிப்பாளரான கதையை சொல்லுங்களேன்.
விஜய் சேதுபதி வந்து வெண்ணிலா கபடி குழு அப்படிங்கிற திரைப்படத்துல நான் பணியாற்றும் போது வந்து எனக்கு அவர் பழக்கம். அந்த பழக்கத்தின் அடிப்படையில அது அந்த நட்பு நீளுது. அப்போ நான் 2011 இந்த கதையை தயார் பண்ணி முடிச்சுட்டு நிறைய தயாரிப்பாளர்கள்லாம் அணுகிட்டு இருந்தோம். அப்போ இது இடையில வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கதாநாயகன் நடிக்கிறார். தென்மேற்கு புறவர் நடிச்சார் பீஸா, நடுவில் கொஞ்சம் பக்கத்துல காணும். இப்படி நடிச்சுட்டு வரும்போது நான் அவர்கிட்ட ஏதாவது வேற ஏதாவது தயாரிப்பாளர் கிடைச்சா சொல்லுங்கன்றதுதான் நான் போய் அவரை சந்திச்சேன். அப்ப வந்து அவரு எவ்வளவு பட்ஜெட் ஆகும்னு கேட்டுட்டு நானே பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அது கொஞ்சம் காலமாகும், கொஞ்சம் பணம் சம்பாரிச்சுன்னா நான் பண்றேன் அப்படின்னா எனக்கும் ஒரு முன் தயாரிப்பு வேலைகளுக்கெல்லாம் நேரம் தேவைப்படுதுன்னு சொன்னேன். அந்த அப்ப சரி நீங்க அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை ஆரம்பிச்சு விட்டார். கதை கூட அவருக்கு தெரியாது இந்த படத்தை தயாரிக்கும் போது. நட்பின் அடிப்படையில எனக்காக பண்ணாரு.
ஒரு தயாரிப்பாளரை நீங்கள் தேடி காண்பதற்கு முன்னராகவே இசைஞானி இளையராஜாவை இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க கேட்டதாக அறிகிறேன்.
ஆமா ஆமா, கதையை தயார் பண்ணி முடிச்சோடனே நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன். சொன்ன உடனே அப்பயும் சொன்னேன் நான் இந்த மாதிரி ஒரு இந்த படம் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான், எனக்கு குறைவான பட்ஜெட்ல பண்ணி கொடுக்கணும், என்னன்னாலும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர்கிட்ட தான் கதை சொல்லியிருந்தோம்.
அதிக பாடல்கள் இல்லாமல் பல இடங்களில் பின்னணியில் இசை எதுவுமே இல்லாமல் இயற்கை ஒலிகளோடு இந்த திரைப்படம் நகர்கிறது. அந்த அனுபவங்களை பகிருங்களேன். இளையராஜாவோடு இணைந்து நீங்கள் இந்த திரைப்படத்தில் பெற்ற அனுபவத்தை பற்றி எமது நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
ஆமா, ரெண்டு பாடல்கள் தான். ரெண்டு பாடல்களுமே வந்து ஒரு ஒரு காலத்தை கடத்துறதுக்காக ஒரு பாடம், மாண்டேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு ஏழு வாழ்க்கையை கடக்கிறதுக்கு ஒரு பாடலும், இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டாவது பாடல் வந்து கதையில ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நிகழும் அதை ஒட்டி ஒரு பாடல். பின்னணி இசைங்கிறது வந்து ரொம்ப நல்லா பழகிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு முன்னால அந்த பகுதியில வாழ்ந்தவர் அவர், இந்த கதை களத்துல வந்து வாழ்ந்தவர். அவரோட சொந்த ஊர்ல பக்கத்துலதான் படப்பிடிப்புலாம் எடுத்து இளையராஜா அவர்களுக்கு சொந்த ஊர் பக்கத்துல படப்பிடிப்பு. கதை களமான அந்த ஏலக்காய் எஸ்டேட்னு சொல்லுவாங்க, ஏலக்காய் எஸ்டேட்ல வந்து இளையராஜா அவரோட அப்பா வந்து அங்க பணியாற்றியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு அந்த கதை களத்துக்கும் அந்த படத்துல உள்ள வாழ்வியலுக்கும் ரொம்ப தொடர்பானவங்க.
கேட்காத வாத்தியம் கேக்குது ஊரான ஊருக்குள்ள, பூவண்ணம் மஞ்ச சரட்டுக்கு சாஞ்சாட பாக்குது பாக்குது.
இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு, இந்த திரைப்படத்திற்கு கூட இதை விட அதிகமாக மக்களின் வரவேற்பு கிடைத்திருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
மக்கள் அதில் நிறைய இருக்கு. என்னன்னா இப்ப நாங்க திரையிட்டது வந்து குறைவான திரையரங்கங்கள்னாலும் அந்த திரையரங்குகளுக்குள்ள ஹவுஸ்ஃபுல்லா காட்சி போச்சு. அந்த கிடைத்த திரையரங்குகள் எல்லாத்துலயும் மக்கள் வந்து பார்த்தாங்க. அந்த மக்கள் தான் இந்த படத்தை வந்து, ஊடகமும் மக்களும் தான் இந்த படத்தை கொண்டு போனாங்க. முத முதல் ஊடகங்கள் இந்த படத்தை விமர்சனங்கள் வாயிலா கொண்டு போறாங்க. அதுக்கடுத்து அதை பார்த்துட்டு மக்கள் வந்து, பார்த்த மக்கள் எல்லாருமே ஒரு ஒரு தேர்ந்த விமர்சகர்களா மாறி எல்லாருமே அவங்கவுங்க முகநூல்லையும் சமூக வலைத்தளங்களையும் எழுதி எழுதி எழுதியே இந்த படத்தை எல்லாரையும் பார்க்க வச்சாங்க. கிடைச்ச தியேட்டருக்குள்ள எல்லா மக்களும், இன்னும் அதிகமான திரையரங்குகள் கிடைச்சுன்னா அந்த அத்தனை திரையரங்குகளுக்கு உள்ள மக்கள் வந்திருப்பாங்க, மக்கள் தயாரா இருக்காங்க.
இப்ப வர்த்தக ரீதியாக எடுக்கப்படுகின்ற திரைப்படங்களுடன் ஒப்பிடுகையில் இது போன்ற ஆர்ட் பிலிம் போன்ற திரைப்படங்களுக்கு மக்களின் வரவேற்பு குறைவு என்று சொல்வதை நீங்கள் உங்களது அனுபவத்தில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் அப்படியா?
இல்ல, நான் ஃபர்ஸ்ட் என்ன வேணும், ஆர்ட் பிலிம் கமர்ஷியல் பிலிம் அப்படின்னு நான் பாக்கல. என்னன்னா சினிமாங்கிறது ஒரு பல கலைகளை முழுங்கிய உள்ளடக்கிய பெருங்கலை. அந்த கலை வாயிலாக நிகழ்ற ஒரு விஷயம் தரமா இருக்கா தரமற்று இருக்கா, இதுதான் என்னோட பாயிண்டா பாக்குறேன். நான் வந்து ஆர்ட் ஃபிலிம் கமர்ஷியல் ஃபிலிம் அதுக்குள்ளே போக விரும்புறேன். தரமான திரைப்படமா தரமற்ற திரைப்படமா, தரம்ங்கிறது நம்ம என்ன வகையில் நிர்ணயிக்கிறோம்னா அது பாவனை இருக்கக்கூடாது, மிகையை படுத்தக்கூடாது, யதார்த்தமா இருக்கணும், பிளஸ் அதுல இருந்து நமக்கு கடத்துற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கடத்துற விஷயங்கள் வந்து நம்ம யாரையும் புண்படுத்தாத ஒரு பொழுதுபோக்கா இருக்கணும், யாரையும் தொந்தரவு பண்ணாத ஒரு பொழுதுபோக்கா இருக்கணும், ஏன்னா நமது சமூக அவலங்களையும் இல்ல சூழல்களையும் உள்வாங்கிறதா இருக்கணும். பல உணர்வுகள் இருக்கு, அது பல உணர்வுகளையும் பதியப்பட வேண்டியதா இருக்கும். தரமற்றதுன்னு நான் எப்படி பாக்குறேன்னா, ஆபாசத்தை விதைக்கிறது, வக்கிரமா காட்டுறது, பெண்களை உடலா திரும்ப திரும்ப போதிக்கிறது, அப்புறம் ஆணாதிக்க சிந்தனையில திரைப்படங்கள் நிறைய வர்றது, அப்புறம் தனி மனித வழிபாடு ஹீரோ வர்ஷிப் அதுல ரொம்ப மிகையா போறது, இதுதான் நம்ம தரமற்றது பார்க்கணும். அந்த வகையில நான் ஆர்ட் பிலிம் கமர்ஷியல் பிலிம் அப்படிலாம் உள்ள வரல. நான் இந்த ரெண்டு கூறு தான் நான் பார்க்கறேன், ஒரு தரமான திரைப்படம் தரமற்ற திரைப்படம். மக்கள் வந்து இவங்க ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க வணிகத்துல, மக்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க, இந்த மாதிரி படம்லாம் இல்லை. ஏன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் சொல்றது தெரியாது. திரைவிழாக்கள்லயும் படத்தை வந்து அவ்வளவு வெகுவா பாராட்டினாங்க, அதை விட திரைவிழாக்களை விட மக்கள் வந்து ரொம்ப இந்த படத்தை கொண்டாடினாங்க, மக்கள் கொண்டு போய் பார்த்தாங்க. ஓ, மாணவர்கள்லாம் துண்டறிக்கை தொடர் வண்டியில போய் துண்டறிக்கை கொடுத்து இந்த படத்தை பார்க்க வச்சாங்க, திருமண வீட்டுகள்ல துண்டறிக்கை கொடுத்து இந்த படத்தை பார்க்க வச்சாங்க. சோ மக்கள் பங்கேற்பு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அது சும்மா அது இவங்க சொல்றது என்ன, இந்த மாதிரி படங்களை மக்கள் பார்க்க மாட்டாங்கன்றது அது ஒரு உத்தி, வியாபார உத்தி அதை தடுக்கிறதுக்காக.
மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் ஹாலிவுட்டை விடுங்கள், இந்தியாவில் இருந்து தமிழிலோ அல்லது வேறு எந்த மொழியிலோ இப்படியான திரைப்படங்கள் வெளியிடப்படுவது மிக குறைவு என்று சொல்கிறார்கள், அதை எப்படி பார்க்கிறீர்கள்?
தெரியல நமக்கு, நான் அந்த இதுக்குள்ள போக விரும்ப, நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதைதான் நம்ம சுத்தி கவனிக்கணும். நம்ம ஒட்டுமொத்தமா உலக திரைப்படம் என்ன மாதிரி இயங்குதுன்ற அவ்வளவு ஸ்பேஸுக்கு போக முடியல நமக்கு. ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறது பெரிய, இங்க உள்ள இந்த தொந்தரவுகளை பாக்குறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. எங்கேயா இருக்கட்டும், ஆனா திரைப்படங்கிறது ஒரு மிக முக்கியமான கலை வடிவம். அதன் வாயிலா நம்ம ஒரு தரமா பொழுதுபோக்கா இருக்கலாம், அது தரமான பொழுதுபோக்கா இருக்கணும், ஒரு தரம் வேணும், அது ரொம்ப முக்கியமா தான் பார்க்கலாம். ஏன்னா அதோட வீரியம் அதிகம், ஒலி ஒளி ஊடகத்துக்கு தான் அதிகமான வீரியம் இருக்கு, நம்ம உள்ளுக்குள்ள ஊடுருவுற ஒரு வீரியம். அப்படி இருக்கும்போது அது என்ன சொல்லுதுன்றது, எந்த மொழி திரைப்படமா இருக்கட்டும், எந்த மொழி திரைப்படமா நமக்கு தரம் தான் தேவை.
நீங்கள் சினிமா துறைக்கு வருவதற்கு சிந்திக்கவும் இல்லை என்று ஒரு பேட்டியிலே கூறியிருந்தீர்கள்.
அடிப்படையில நான் திரைப்படத்தை நோக்கி வரல, என்னோட தந்தையார் தான் வந்து திரைத்துறைக்கு வரணும் வந்து, அப்புறம் சூழல் காரணமாக பொருளாதார பிரச்சனைகள், குடும்பத்தை நிர்வகிக்கிறது இதுல வந்து பண்ண முடியாம போச்சு. இதுக்கிடையில நமக்கு சினிமா மேல ஒரு பார்வை இருக்கு இல்லையா, இந்த ஒலி ஒலி ஊடகம் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில. ஒவ்வொரு இளைஞர்களும் ஏதோ ஒரு நடிகர்கள் பின்னால போயிட்டு தங்கள் வாழ்க்கையை தொலைக்கிறார். ரசிகர்கள் ஒரு படத்தை ரசிக்கலாம், ஒரு நடிகரை ரசிக்கலாம், என்ன அவர்கள் திரைப்படம் பார்க்கலாம், ஆனா அவங்க அவங்க வாழ்க்கையில, அந்த இளைஞர்களோட வாழ்க்கையில பெரும்பகுதியே தங்களுக்கு பிடித்த நடிகர்களுக்காகவும் சினிமாவுக்காகவும் செலவு பண்றாங்க. அப்ப அந்த சினிமா என்னத்தை சொல்லுது அந்த இளைஞர்களுக்கு, எதை நோக்கி நகர்த்துது அவங்களுக்கு, இந்த ஒரு ஒரு கருத்து நமக்குள்ள இருக்கு. ரெண்டாவது, அப்பாவால சினிமா பண்ண முடியல, ஒரு தோல்வியா போயிடுறாரு, அப்ப நம்ம அதையும் பண்ணணும், அப்ப இந்த காட்சி ஒளி ஒளி ஊடகத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில தான் திரைத்துறைக்குல வந்தோம். திரைத்துறைக்குல வந்து இந்த கதை எடுக்கிற இன்ஸ்பிரேஷன் நம்ம தான் சொன்ன மாதிரி கோபம் தான், நம்ம நம்மளோட மன தொந்தரவுகள், அது ரெண்டு விஷயம் சொன்னோம் இல்லையா முதல்ல, உலகமயமாக்கலோட நெருக்கடியும் திரைத்துறையில திரையில நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோங்கிற இந்த மன தொந்தரவுகள் தான் இன்ஸ்பிரேஷன்.
உங்களது அடுத்த முயற்சிகள் தயாராகி விட்டனவா? தமிழ்நாட்டிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றன, இதை எடுக்க போகிறேன்.
ஒரு நாலு கதை எழுதி முடிச்சுட்டேன் நான், எல்லாமே என்னோட மன தொந்தரவுகளும் இதுதான் இருக்கும் என்னோட திரைப்படங்கள. என்ன எது எதெல்லாம் தொந்தரவு பண்ணுதோ அதை தான் நான் கதையா எழுதுறேன் நான்.
இந்த திரைப்படத்தை ஆஸ்திரேலியாவிலே திரையிடும் நோக்கம் இருக்கிறதா ஐயா?
இல்ல, நாங்க வந்து எஃப்எம்எஸ் அந்த ரைட்ஸ் ஒருத்தவங்க கொடுத்துட்டோம், ஒரு வேற ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டோம், அவங்க தான் அதை ரிலீஸ் பண்ணணும். அவங்க இது வரைக்கும் ஸ்ரீலங்காவில் பண்ணியிருக்காங்க, யூஎஸ்ல பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, தெரியல என்ன, அவங்க தான் வெளியிடணும்.
ஆஸ்திரேலியாவில் இருப்பவர்கள் வேறு எப்படி இந்த திரைப்படத்தை பார்க்கலாம் சொல்லுங்களேன்.
டென்ட் கோட்டால இருக்குன்னு நினைக்கிறேன் படம், நீங்க அபிஷியலாவே பார்க்கலாம் நினைக்கிறேன்.
மிக்க நன்றி பாரதிலனின், மீண்டும் உங்களுக்கு எமது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.